உலகம்
நிகழ்ச்சியில் இலங்கை திரு ஜெயமூர்த்தி அவர்களது குரலில் மகாபாரதத்தில் அபிமன்யு போர் என்பதை பற்றி கேட்டு மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை எம்மிடம் 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
பெரிய அட்டகாசம் பண்றான். அரவு என்றால் பாம்பு, அரவான் என்றால் பாம்போடவே பிறந்தவன். அதனால பாம்பு வடிவங்களை ஆயிரம் ஆயிரம் வடிவங்களை எடுத்து புசு புசுன்னு சீறுகிறான். அத்தனை பேரும் நடுங்கி ஓடுகிறார்கள் கௌரவர் படையிலே. இவனை அழிப்பதற்கே வழி இல்லையா தாத்தா என்று வருந்துகிறான் துரியோதனே. அப்ப அவர் சொன்னாரு, சூழ்ச்சியே சூழ்ச்சியாலதான் வெல்ல முடியும். அலம்பசன் என்ற அசுரேந்திரன் பீமனை பழிவாங்குவதற்காக நம் பக்கத்தில் சேர்ந்திருக்கிறான். அவனாலதான் இவனை அழிக்க முடியும் என்று அனுப்புறார். அவன் கருட வடிவத்தை எடுத்து இந்த அரவானை பின்பக்கமாக இருந்து தாக்கி அழிக்கிறான். அன்றைய சண்டை அந்த அளவிலே நிறைவடைகிறது. பாண்டவர் குடும்பமே சோகத்தை அடைகிறது. அரவான் மரணத்தை கண்டு பகவான் ஆறுதல் சொல்றார், அப்பா சண்டையில் இதெல்லாம் சகஜந்தா, நாளை சண்டையை பற்றி யோசியுங்கள் என்று சொல்லி ஒன்பதாம் நாள் சண்டையை பற்றி யோசிக்கிறார்கள். ஒன்பதாம் நாள் சண்டை தொடங்குகிறது. அந்த ஒன்பதாம் நாள் சண்டையிலே இந்த அலம்பசன் என்ற அசுரேந்திரனை பீமஜீரன் அழிக்கிறார். தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிகிறார்கள். அன்றும் பாண்டவருக்கு வெற்றி கிடைக்கிறது. அன்று இரவு துரியோதனால் அனுப்பப்பட்டு துச்சாதனம் போய் பாட்டனர்கிட்ட பேசுறான், தாத்தா உங்களை சேனாதிபதியாக எங்களை வெற்றியே கிடைக்கவில்லை. நீங்கள் இல்லையானால் எங்கள் அண்ணன் மாவீரன் கர்ணன் வந்து வெற்றியை தேடித்தருவதற்கு காத்திருக்கிறார். நாளை பத்தாம் நாள் போரியை வெல்ல முடியுமா முடியாதா இரண்டிலே ஒன்று கேட்டு வரும்படி எங்கள் அண்ணா உத்தரவு. கர்ணன் வெற்றி பெற்று விடுவானா? சரி சரி, ஏன் அவதிப்படுகிறீர்கள்? நாளை ஒரு நாள் பொறுங்கள். நாளை போர்க்களத்திலே வெற்றியை தேட முடியுமானால் தேடுங்கள், இல்லையே நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். துச்சாதனா, நாளை போர்க்களத்திலே பாண்டவர் தலைகளை வெட்டி வைத்துகிறேன், போ. இந்த செய்தி துச்சாதனரை பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தாத்தா சொன்னா சொல்லு மாறமாட்டாரே என்று ஓடி வந்து துரியோதனை தெரிவிக்கிறான். துரியோதனன் மகிழ்கிறான். ஒற்றர் மூலமாக பாண்டவருக்கு இந்த செய்தி தெரிகிறது. பாண்டவர் பார்த்தார்கள், நாளை எங்கள் பாட்டன் ஐந்து பேரை அழிப்பதாக துரியோதனுக்கு வாக்கு கொடுத்தாராமே என்று எத்தனை பேருமா ஓடி வந்து பகவானுடைய திருவடியிலே விழுந்தார்கள். ஆண்டவனே, கண்ணா மணிவண்ணா, கோபால கண்ணா, கண்ணா மணிவண்ணா, மலர் கண்ணா என்னையாள், சங்கி சக்காரம் விளங்கும் தண்டுள்ள பத்தோழனே, சங்கி சக்காரம் விளங்கும் தண்டுள்ள பத்தோழனே, மங்கைக்கு தேவி மகிழும் மங்கள குணாளனே, அர்த்த பரிசுத்தனே, நித்திய கல்யாணனே, முத்த தொழும் பாலனே, கண்ணா மணிவண்ணா, மலர் கண்ணா என்னையாய். கொண்டல் தவள் கோவரத்ன குன்றெடுத்த கையாரே, கொண்டல் தவள் கோவரத்ன குன்றெடுத்த கையாரே, அண்டர்கள் தொழை அமுதம் அன்றெடுத்த ஐயனே. கொண்டல் தவள் கோவரத்ன குன்றெடுத்த கையாரே, அண்டர்கள் தொழை அமுதம் அன்றெடுத்த ஐயனே. அத்த பரிசுத்தனே நித்திய கல்யாணனே, முத்தர் தொழும் பாலனே, கண்ணா மணிவண்ணா மலர் கண்ணா என்னையா. இறைவனே எங்கள் பாட்டனார் நாளை பத்தாம் நாள் போரிலே எங்களை இவர் ராஜாக்களை வெட்டி வீழ்த்துவதாக துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்தாராமே. எங்கள் பாட்டன் சொன்னால் சொல் மாற மாட்டாரே. எங்களை காப்பாற்றுங்கள் கடவுளே என்று இவர் ராஜாக்களும் பகவானுடைய திருவடியை தஞ்சை அடைகிறார்கள். ஆண்டவன் சிரிக்கிறார், பாண்டவர்களே உங்களுக்கு ஒண்ணாகாது, அழாதீர்கள். இறைவன் அரண்மனையில் இருந்து பாஞ்சாலி தேவி வரவழைக்கிறார். பஞ்சாலி வாம்மா. பீஷ்மாச்சாரியாரு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற இடத்திலே போய் அவர் திருவடியிலே விழுந்து நீ வழிபட வேண்டும், காலிலே விழுந்தது யார் என்று அவர் பார்க்கும் முன்னமே நீ விழுந்துவிட வேண்டும், முகம் அவருக்கு தெரியக்கூடாது, அவர் தீர்க்க சுமங்கிலி என்று ஆசீர்வாதம் செய்வார், அதன்பிறகு உன் முகத்தை காட்டி மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று பீஷ்மர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற இடத்துக்கு பகவானே பாஞ்சாலி ஆட்சியினு போறார். அம்மா பெரியவங்களை பார்க்க போற இடத்துல மிதியடி போட்டுக்கணு போறது அவ்வளவு மரியாதை கிடையாது, மிதியடிய கட்டிடுமா சொல்லி அந்த மிதியடியை இறைவன் கையில எடுத்துக்கிட்டு பின்னாடி போறாராம். அடியார்களுக்காக ஆண்டவன் எதையும் செய்கிறார். பாஞ்சாலி அம்மையார் பீஷ்மாச்சாரியாருடைய திருவடியிலே போய் வணங்கினார்கள். அவரு தலையை தூக்கி பார்த்தார், ஆள் யாருன்னு தெரியல, யாரோ சுமங்கலி பெண்ணு காலில் விழுந்துருகிறார். தீர்க்க சுமங்கலி பவானர் மானி யாரா இருந்தாலும் நீண்ட ஆயுளா, நிறைந்த குங்குமத்தோட மங்கள முகத்தோட சிறப்பாக வாழ்வா என்று ஆசீர்வாதம் செய்தார். அதன் பிறகு பாஞ்சாலி அம்மையார் எழுந்து நின்றார்கள். இதை பார்த்த உடனே பீஷ்மருக்கு பகீல் ஆயிட்டுதான், பாண்டவரை நாளை வெட்டி வீழ்த்துறதா துரியோதனுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், பாஞ்சாலி தீர்க்க சுமங்கலியாருன்னா எப்படி பாண்டவரை வெட்டுறது, எதை செய்வது எதை விடுவது என்று திணறுகிறார். அந்த நேரத்தில் பகவான் போய் நிற்கிறார். சுவாமி என்ன சுவாமி, எல்லாம் நம்முடைய ஏற்பாடுதான், நல்லவர்களை வாழ்விக்காமல் தீயர் பக்கம் இருந்து கொண்டு இப்படியா பண்றது, இப்பொழுது இரண்டிலே நீங்கள் எதை செய்கிறீர்களோ செய்யுங்கள். பாஞ்சாலி வாம்மா. பகவான் போயிட்டார் பாஞ்சாலி ஆட்சிக்கிட்டே. இரவெல்லாம் பீஷ்மர் உறக்கம் இல்லாமல் வருந்துகிறார், நாளை என்னுடைய சொல் தவறப்போகிறதே, பாண்டவரை அழிப்பேனானால் பாஞ்சாலி வாழ்த்தன வாழ்த்து பொய்யாகும், பாண்டவரை அழிக்காமல் விடுவேனானால் துரியோதனு கொடுத்த வாக்கு பொய்யாகும், என்ன செய்ய என்று வருந்தி உறக்கமில்லாமலேயே அன்றைய பொழுது விடிந்தது. பத்தாம் நாள் சண்டை தொடங்குகிறது. பிரகாசமா விளங்குகிறார் பீஷ்மாச்சாரி. அன்று பத்தாம் நாள் சண்டையிலே கொஞ்சம் அதிகுரத்தோடு போர் புரிகிறாராம். இன்றைக்கு பீஷ்மரை சாய்த்தாக வேண்டும் என்று பரம்பொருள் கண்ணபரான் கருணை செய்ததால் அவர் என்ன பண்ணினார், இந்த செகண்டி கொண்டு வந்து பீஷ்மர் எதிரில் நிறுத்துறாங்க, அப்பதான் அவருக்கு தோல்வி வரும். செகண்டி வருகிற பொழுதெல்லாம் இதை துச்சாதனன் பார்த்திருந்து அந்த செகண்டி அடித்து அடித்து அவன் துரத்துகிறான். துச்சாதனை அடித்து அர்ஜுன பெருமான் துரத்தி விட்டு மீண்டும் செகண்டி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். பீஷ்மர் அர்ஜுனனை இடத்திலே வேண்டுகிறார், அர்ஜுனா நான் ஒரு சிறந்த வீரனாக காலமெல்லாம் வாழ்ந்தவன், போயும் போயும் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற அந்த செயண்டினுடைய பானம் பட்டால் என் வீரத்திற்கு இழுக்கு, ஆகினாலே பானம் தைக்குமானால் அது சுத்த வீரனுடைய உன்னுடைய பானமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று காட்டார். அதன் பிரகாரமே அர்ஜுனன் ஒரு பானத்தை வளைத்து இழுத்து அடிக்கிறார். அது மார்பிலே போய் பீஷ்மர் மார்பிலே தைக்கிறது என்று வேதனை அடைகிறார் பீஷ்மர். வேகத்தில் அர்ஜுனன் அடித்தானே தவிர பீஷ்மர் துடிக்கிற பொழுது தாத்தா சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு பானத்தை போட்டு அடிக்கிறான். அந்த பானம் போய் வயிற்றிலே தைக்கிறது. அவர் வருந்துகிறார் பீஷ்மாச்சாரி, அடித்து அர்ஜுனனும் வருந்துகிறார். ஒரு பானம் போடுகிற பொழுதும் அவர் துடிக்கிற அதே நேரத்தில் அர்ஜுனனும் துடிக்கிறான். ஆனால் அடிக்காமல் இருந்தால் பெரிய ஆபத்து. கையிலே ஒரு பெரிய வேலாயத்தை வைத்துக் கொண்டு அர்ஜுனன் மேலே ஏவுவதற்கு அவர் முயற்சிக்கிறார். அவர் முயற்சித்து கையை வலது கையை வேலோடு ஓங்குகிற பொழுதெல்லாம் அர்ஜுனன் பானம் அடித்து தைக்கிறான். ஒருவர் பானம் போய் தைக்கிற பொழுதும் கால்களில் எல்லாம் அடித்து பானங்களாலே சல்லடை கண்களாக துளைத்த பொழுது நிற்க முடியாமல் ஒரு மலை சாய்வதைப் போல, ஆயிரம் ஆயிரம் கிளைகள் விட்டிருக்கிற ஒரு பெரிய மரமானது சாய்வதைப் போல, துரியோதனனுடைய படை பலம் சாய்வதைப் போல, பீஷ்மாச்சாரி போர்க்களத்திலே சாய்ந்தார். கௌரவர் படையிலே வெள்ளை கொடியேற்றப்பட்டது. இரண்டு பக்கமும் சண்டை நிறுத்தப்பட்டது. யாராவது சாய்வார்களானா மாள்வார்களானா ஒரு பக்கம் தான் அழுவாங்க. இவர் ரெண்டு குடும்பத்துக்கு பாட்டு இல்லையா? போரை நிறுத்திட்டு பாண்டவர் கௌரவர் ஒற்றுமையா கூட்டமா கூடி அவரை சுற்றி கொண்டு அழுகிறார்கள். தாத்தா தாத்தா தாத்தா, அத்தனை பேரை வந்து சுழ்ந்து கொண்டார்கள், அழுகிறார்கள். அப்ப பீஷ்மாச்சாரி சொன்னார், யாரும் அழாதீர்கள், நான் இறந்தா போயிட்டேன், உயிரோடு தானே இருக்கிறேன், கடைசி வரையிலே சண்டை முடிக்கின்ற வரையிலே என் உயிர் இருக்கும். துரியோதனா என் தலையை சரி பண்றா, சாய்ந்திருக்கிறது. அதிகமா பானம் தைத்த பகுதி முதுகு பக்கம் போய் கீழே சாய்ந்ததுனால பானம் தரையில சருகி கொண்டு பானத்துல உடம்பு தொத்தி கொண்டு இருக்கிற மாதிரி, கட்டில் மேல படுத்துங்கிற மாதிரி காட்சி, தலை தொங்குது. என்ன பண்ண துச்சாதனா, ரெண்டு தலையை நேர்த்தடான், அட மண்டி திண்டு போட்டு படுகிற சுகத்திலேயா நான் இருக்கிறேன், அர்ஜுனா என் தலையை சரி பண்ணு. அர்ஜுனர் என்ன பண்ணினார், ரெண்டு பானங்களை சரியல் சரியல் பெருக்கல் குறி போட்ட மாதிரி போட்டார், தலையை தூக்கி சரி செய்தது. அர்ஜுனா எனக்கு தாகமா இருந்தார். ஆகாயத்தை பார்த்து ஒரு பானம் அடித்தார், கங்கை தேவி வரவழைத்து அவர் வாயிலை ஊற்றினார். கீழே ஒரு பானத்தை அடித்தார், போர் போட்ட மாதிரி குபு 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 குபுன்னு தண்ணி வந்து பீஷ்மர் வாய்க்கு பக்கத்தில் ஊத்தினுது. தாத்தா உங்களுக்கு எப்ப தண்ணி வேணும்னாலும் கொஞ்சம் திரும்பினாலே தண்ணி சாப்பிடலான்ற ஏற்பாட்டை அர்ஜுனன் செய்தான். அனைவருமே விடைபெறுகிறார்கள், போயிட்டு வாங்கப்பா, எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு பீஷ்மாச்சாரி சொல்லி சொல்லி அனுப்புறார். இந்த செய்தியை நேர்முக வர்ணனை பண்றார் பாருங்க திருதராட்டர் மகாராஜா கிட்ட சஞ்சயர். அவர் சொல்றார், ஐயா, போர்க்களத்திலே அர்ஜுனன் பானங்களாலே உடம்பெல்லாம் துளைக்கப்பட்டு சரசைன்யத்திலே சாய்ந்து விட்டார் பீஷ்மாச்சாரி. இந்த செய்தியை சொன்ன உடனே திருதராட்டர் மகாராஜாவுக்கு சொல்ல முடியாத வேதனை. மண்மேல் விழுந்தான் எழுந்தால் மானம் போனது என்றால்,
மண்மேல் விழுந்தான் எழுந்தாக மானம் போனது என்றாக, கண்மேல் எச்சியின்றி கண்ணும் இழந்தேன் என்றாக, செல்வம் வீறு பெற்றேதென்றாக, உண்மேல் அனல் உற்றி உண்மேல் அனல் உற்றென்ன உணர்ந்தான் முதல்வன் புதல்வன்
ஏற்பாடு செய்த சரசைன்யத்திலே பீஷ்மாச்சாரி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை போய் பாஞ்சாலி அம்மையார் பார்க்கிறார்கள். திருவடியிலே கண்ணீர் படுகிறது. யாரம்மா என்று தலை தூக்கி பார்த்தார் பாஞ்சாலி. அழுகிறார்கள், அம்மா அழாதே சுவாமி, நான் வந்து பகலிலே உங்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கவில்லையானால் உங்களை இந்த விபத்து இல்லையே என்று வருந்தினார்கள். இல்லை இல்லை, விதி அவ்வளவுதான், மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம், சென்றுவா என்று பாஞ்சாலி அனுப்பி வைக்கிறார். அதன் பிறகு கர்ணன் வருகிறார். யாரப்பா வருவது, கர்ணனா குந்தி மகனா, வா வா சொன்ன உடனே கர்ணனையும் தூக்கி வாரி போட்டது. நாம் குந்தி மகன் என்ற ரகசியம் கூட பீஷ்மருக்கு ஏற்கனவே தெரியுமோ? இப்பேற்பட்ட மகானை பகைவராக எண்ணிவிட்டோமே என்று திருவடியில் விழுந்து வணங்கினார் கர்ணா. உன்னுடைய பலத்தை குறைப்பதற்காகவோ உன்னை அவமானப்படுத்துவதற்காகவோ நான் கடைசியில போடலே. என்னையும் துரோணரையும் ஒருவேளை மல்வீரரும் வில்வீரருமாயிருக்கிற அர்ஜுனனும் பீமனும் அடித்து தோல்வி வரை செய்வார்களானால், துரியோதனனுக்கு பின்னாடி இருக்கிற ஆளும் பக்கபலம் வேண்டும் என்பதனாலே உன்னை கடைசியாக போட்டேன். நாளையிலிருந்தால் துரியோதனனுக்கு வெற்றியை தேட முயற்சி செய்ய என்னை ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார். பதினோரா நாள் சண்டை தொடங்குகிறது. பதினோரா நாள் சண்டையில சேனாதிபதியாக துரோணரை முடிவு பண்ணிட்டான். கர்ணன் எதிர்பார்க்கிறார், சல்லி எதிர்பார்க்கிறார், துரோணாச்சாரி சேனாதிபதினு வர்றார். ஆனா பதினோரா நாள் சண்டையிலே குருக்ஷேத்திர பூமி பார்க்கிற நூலாசிரியருக்கு பத்து நாள் சண்டையில பீட்மா இருந்து விட்டு இன்றைக்கு பார்ப்பதற்கு வெறுமனே இருக்கிற மாதிரி இருக்குதான். சந்திரன் இல்லாத வானம் போலி, மனமில்லாத மலர் போலி, நதி இல்லாத ஊர் போலி, நரம்பில்லாத நாத யாழ் போலி, செல்வமில்லாத வாழ்க்கை போலி, வேத விதியில்லாத யாகம் போலி, பீஷ்மர் இல்லாத சேனை தெரிந்தது என்று பாட்டெழுகிறார்.
மதிகிராதி சும்பும் செவ்வி மனமிலா மலரும் தென்னீர் நரிரா நாடும் செம்பொன் செம்பொன் நரம்பிரா மாதையாழோ நிறீராவாழ்வோ நிறீரா வாழ்வும் தக்க நினைவீரா நெஞ்சோ வேத விரிகிறா மகமும் போன்ற வீடு மஞ்சிலாத சேனையே ஆ
அந்த பதினோரா நாள் சண்டையிலே துரியோதன பிள்ளையா இருக்கிற இலக்கணனகம் அபிமன்னனகம் பயங்கர போர். அபிமன்னன் இலக்கணனை பிடித்து தேர்ல கட்டிட்டு கௌரவர் படுகளை பார்த்தான். கௌரவர்களே, உங்கள் இளவரசன் இலக்கணனை பிடித்து தேரிலே கட்டியிருக்கிறேன், என்னை வென்று போகின்ற ஆற்றல் உங்களுக்குள்ளே யாருக்காவது இருக்குமானால் வந்து மோதி பாருங்கள், என்னை வென்று உங்கள் இளவரசனை கொண்டு செல்லுங்கள் என்று சவால் விட்டான். யாராலும் போய் மோத முடியல. அப்ப இந்த சல்லி என்ன பண்ணினாரு, அபிமனனோட வந்து மோதுறார். அபிமனனுக்கு பின்பக்கமா வந்த பீமஜனை என்ன பண்ணினாரு, தாய் மாமனே எங்க பக்கம் வர்றதை விட்டுட்டு கௌரவர் பக்கம் சேர்ந்தது இல்லாமே அபிமனனே அடிக்கிறீங்களான்னு பின்பக்கமா இருந்து கதி ஒன்றை சுழற்றி சல்லிய நெத்தில படும்படியே அடிச்சுட்டான். இந்த கதை சல்லிய நெத்தில பட்டுடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் சல்லியன். சல்லியனோடு மோதுகிற பொழுது பின்பக்கம் இருந்து இந்த வேலையை செய்தது யார் என்று கோபத்தோடு அபிமன்னன் திரும்பி பார்த்தா பெரிய தகப்பன் பீமஜனும். பெரியப்பா, ரெண்டு பேர் சண்டை செய்கின்ற பொழுது குறுக்க புகுந்தடிக்கின்ற குறுக்கு புத்தி உங்களை யார் சொல்லி தந்தது? அப்பா, என்னடா குற்றம் செய்துட்ட மாதிரி திட்டினுகிறேன், உனக்கு நன்மை தானே செய்தேன், நன்மை செய்தீர்களா? நீங்கள் சல்லியனை அடித்ததை பார்த்தால் என்னால் சல்லியனை அடிக்க முடியாது என்பதுதானே பொருள். இல்லை மகனி, இல்லை. உன்னை விட வீரன் இந்த படையில யாரப்பா இருக்கிறார்கள்? உடக்கே வந்து தொல்லை செய்தாரே என்று மாமன் மேல் இருந்த கோபத்தில் தான் அடித்தேன். பெரியப்பா, நீங்கள் ஆயிரம் நியாயம் சொன்னாலும் இரண்டு பேர் சண்டை செய்கின்ற பொழுது ஒருவர் குறுக்கே புகுந்தடிப்பது குற்றம் அல்லவா? இத ரெண்டு பேரும் வேகமா பேசுறாங்க, கோபப்படுறாரு அபிமன்னன், மன்னிப்பு கேட்கிறார் பீமஜன. மயக்கம் தெளிந்து சல்லியம் எழுந்து வந்து என்ன பண்ணினார், இந்த கட்டி வச்சிருந்தான் பாருங்க இலக்கணன், அவன் கட்ட அழுத்து ஓட்டிடலாண்டா வாடா, இப்பதான் கொஞ்சம் வேகமா பேசுங்கிறான் பீமன் அபிமன்னனும். ரெண்டு பேரும் சுதாச்சிட்டான்னா நம்ம தப்ப முடியாதுன்னு நான் முன்ன ஓடுறேன். ரெண்டு பேரும் நான் தான் முன்ன, நான் தான் முன்னன்னு ஓடுறேன். இந்த காட்சி பீமன் பார்த்துட்டு சொன்னார் அபிமன்னா, தர்ம யுத்தத்தை பற்றி பேசுகிறாய், அங்கு பார்த்தாயா, ஆள விட்டா போதும் ஓடினுக்கிறான். பெரியப்பா, இன்று ஓடினால் நாளை கிடைப்பார்கள், நாளை ஓடினால் நாளை மறுநாள் கிடைப்பார்கள். தர்மராஜா பக்கத்தில் இருக்கிற யாரையுமே அதர்ம போர் செய்யாதீர்கள், எச்சரிக்கிறேன். மன்னித்துக்கொள் மகனே, மன்னித்துக்கொள். விடைபெற்றான் பீமஜனன். இந்த செய்தி அறிகிறான் துரியோதனன். என் மகனை அர்ஜுன மகன் அபிமன்னன் கட்டிக்கொண்டு போனானாமே, வீரம் இருந்தால் வந்து மோதி பாருங்கள் சவால் விட்டானாமே, அவமானமா போச்சு. என் மகனை கட்டி போனால் என்ன, என்னை கட்டி போனால் என்ன, போச்சு போச்சு, மனமே போச்சு. துரோணனை பார்த்தான், தளபதியாணி தளபதியாணி தளபதியாணி. ஆமாண்டா தளபதி தாண்டா, உன் என்னடா சந்தேகம், நாளை போர்க்களத்திலே எங்க அண்ணா தர்மராஜாவை கட்டி இழுத்து வர முடியுமா, அப்பொழுதுதான் என் மன சாந்தி அடையும். இந்த நேரத்தில் கர்ணன் கேலி செய்கிறான், துரியோதனா, அவர் பிராமண பெரியவர்ரா, தர்ப்புல கையில் எடுத்துட்டு போய் யாகம் செய்து யோகம் செய்து தவம் செய்து மந்திரம் எல்லாம் சொல்றவர். அவரு கோயில் வீட்டுல மந்திரம் சொல்ற ஐயர் அழைத்தாந்து சேனாதிபதி பட்டத்தை கொடுத்துட்டு அவனை கட்டிவா இவனை கட்டிவா நடக்கிற காரியமா எறும்பும் தோறுமா இருக்கிற இந்த ஐயராலே என்று கேலி செய்கிறார். கர்ணா பேசாமல் இரு, வாயால் பேசி கெடுப்பவன் நீ. தர்மர் எவ்வளவு சாமான்யமாக எந்த சீமானம் இறங்கிவிட முடியாது. பீமனும் அர்ஜுனனும் எவ்வளவு தொலைவாக சண்டை செய்திருந்தாலும் மன்னனுக்கு ஏதாவது ஆபத்து வருகிறதா என்று பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு பார்வை இருந்து கொண்டே இருக்கும். தர்மனை நெருங்குகிற யாருக்கும் பீமனால் அர்ஜுனனால் எப்பொழுதும் ஆபத்து இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். முயற்சிக்கிறேன் துரியோதனா. 12 நாள் சண்டை தொடங்குகிறது. இந்த செய்தி தர்மரை தெரிஞ்சிட்டது. துரோணாச்சாரி கட்டி இழுத்து போறதா ஏற்பாடு ஆகியிருக்கிறது. இதுவரைக்கும் சரிவர சண்டையிலே முழுமையாக கலந்து கொள்ளாத தர்மராஜா 12 நாள் சண்டையிலே கலந்து கொள்கிறார். குருநாதர் துரோணாச்சாரியாரிடம் மோதுறார். துரோணருக்கும் தர்மராஜாவுக்கும் கடுமையான போட்டியாக சண்டை நடைபெறுகிறது. தர்மருடைய வேகத்தை என்றுதான் போர்க்களத்திலே வீரர்கள் பார்க்கிறார்கள். ஆஹா, சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்கிறார்களே, இதுதானோ? துரோணாச்சாரி கொடி அறுபட்டது, சாரதி கொல்லப்படுகிறான், குதிரை அழிந்து விடுகிறது, தேர் சுக்கல் சுக்கலாகிறது, வேறொரு தேர் ஏறி ஓட்டம் பிடித்து ஓடுறாரு துரோணர். தர்மராஜா கிட்ட தோல்வி பெற்று மீண்டும் சண்டை வர்றார், மீண்டும் ஓடுறார், மீண்டும் சண்டை வர்றார், மீண்டும் தோல்வி. 3 முறை 12 நாள் சண்டையிலே தர்மர் கிட்ட துரோணாச்சாரி தோல்வியடைந்தார். அந்த நேரத்தில்தான் துரோணாச்சாரியார் உதவியா பகதத்தன் என்ற வீரனை அனுப்புகிறான் துரியோதனன். பகதத்தன் போர்க்களத்தில் யானை மேல ஏறி உட்கார்ந்துட்டான்னா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. அவன் யானை போரிலே வல்லவன், உறவின் முறையாலே பகவானுக்கு பேரனவன். பூமி தேவிக்கும் பகவானுக்கும் பிறந்த நரகாசுரனுடைய பிள்ளைதான் பகதத்தன். அந்த பகதத்தன் பயங்கரமா போர் புரிகிறான். பாண்டவர் படை நடுங்குகிறது. அந்த நேரத்திலே தர்மராஜா கண்ணவரான தியானம் பண்றார். பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், அர்ஜுனா, உங்க அண்ணா தர்மராஜா என்னை நினைக்கிறார், என்ன காரணம் தெரியல, உடனே அங்கு சென்றாக வேண்டும் என்று வேக வேகமாக வருகிறார்கள். வந்த உடனே தர்மர் சொன்னார், சுவாமி அங்க பாருங்க, பகதத்தன் பண்ற அட்டகாசம் பெரிய அட்டகாசம் மாதிரி, அவன் உடனே கொண்டு குவித்தாக வேண்டும். அர்ஜுனா, பகதத்தனோடு போர் புரிந்தவனை கொல்வாயாக என்றார். 2 பேருமே மோதுகிறார்கள். மோதுகிற அந்த சண்டை எப்படி இருக்கிறதா?
ஒரு பத்தொற்றுரள் ஒரு பத்துரள் பத்தொற்றுரள் ஒரு எட்டி வீழ்ந்தது எட்டி தெரிவித்த பகழி கொடு மடிவித்து வலிமை கொடு சிறை வெற்றி உரகமறி செய்தாய் முரணத்ததிவெனியும் உயிரொத்த தமையனுடைய முறை முக்கு இறைவில் நடுங்க மரையொத்தகளினுடைய பகதத்தன் உயிர்கவர் பருகிற்று நொழியில் எனவே வரையொத்த களியுடைய பகதத்த முயல்கவர் வருகிற்றினொடியில் எனவே
வெற்றி பெறுவதே சிரமமா இருக்கிறது. அந்த நேரத்தில் பகதத்தன் ஒரு பயங்கர வேலாயுதத்தை எடுத்து வீசுகிறான். அந்த வேலானது நெருப்பை சீறிக்கொண்டு கொக்கரித்துக் கொண்டு என்று வருகிறது. அர்ஜுனுடைய ஆயுதங்களால தடுத்து பார்க்கிறார், தடுக்க முடியல. வேற அண்டவனே கண்ணா கண்ணா, பகவான் தேர ஓட்டுற இந்த சாட்டையை போட்டு இவர் மார்பை காட்டினார். இவர் மார்பல வந்து மாலையாக விழுந்தது அந்த பயங்கர வேலாயுதம். என்ன கிருஷ்ண ஆச்சரியம், என்னால் தடை செய்ய முடியவில்லை. உங்கள் கழுத்திலே வந்து மாலையாக விழுந்ததே என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறான். அப்பா, அதை பேசுறது இதுவாடா நேரம், பிறகு விளக்கம் சொல்றேன். முதல்ல அவனை கொன்றுவிடு. பார்த்தான் அர்ஜுனன், யானைகள் கூட்டத்தை வைத்துக் கொண்டுதானே இவன் இப்படி செய்கிறான் என்று அனைத்து யானைகளையும் கொன்று புண்ண குவியல் மலைகளாக மாற்றினான். ஒரே யானை மேல உட்கார்ந்துங்கிறான். அந்த யானையையும் கொன்று பகதத்தனை தனி ஒரு மனிதனாக மாற்றுகிறான். நிராயுதபாணியாக்கினான், அடித்து நொறுக்குகிறான், அழிக்கிறான். பகதத்தன் மாண்டுபட்டான். பகதத்தன் மாண்டவரை கேட்கிறார் அர்ஜுனன், சுவாமி பகதத்தனை கொன்றுவிட்டேன், அந்த வேல் உங்கள் கழுத்தில் மாலையா விழுந்த செய்தி. அப்பா, பூமி தேவிக்கும் எனக்கும் பிறந்தவன் நரகாசுரன். நரகாசுரனுக்கு பிறந்தவன் தான் இந்த பகதத்தன். நரகாசுரன் பழை செய்த போது நான் கொன்ற காரணத்தினாலே இந்த பேரன் பழை செய்தாலும் நான் கொன்றுவிடுவேன் என்று பூமி தேவி பயந்து யாராலும் கொல்ல முடியாத ஒரு அஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று காட்டாள். அதனாலே இந்த வேலாயுதத்தை கொடுத்திருந்தேன். இந்த வேலாயுதம் இருக்கின்ற வரையிலே அவனை யாரும் அழிக்க முடியாது. அந்த வேல் வருகிற போது என் மார்பை காட்டின காரணத்தினாலே, நான் கொடுத்த ஆயுதமானதனாலே என் கழுத்தில் மாலையாக விழுந்தது. இதுதான் ரகசியம். ஓ, நீங்கள் இல்லையானால் அப்பொழுது நான் இல்லை சுவாமி. சற்று நேரத்திலே என்னை அந்த வேல் பதம் பார்த்திருக்கும். அப்ப இப்பொழுது மட்டும்தானா? மற்ற நேரங்களெல்லாம் நீங்களாகவே சமரத்தா சண்டை போட்டுக் கொள்கிறீர்களா? இல்லை சாமி, எப்பொழுதுமே நீங்கள் தான் காப்பாற்றுகிறீர்கள் என்று சமாதானமானான். அந்த 12 நாள் சண்டை அந்த அளவிலே நிறைவடைகிறது. அன்று இரவு பாடிகுடாரத்திலே பேசுகிறார்கள், நாளை சண்டை பற்றி துரியோதனம் கூட்டத்தார். துரோணரே, 13 நாள் சண்டையிலே தர்மராஜாவுடைய தலையாவது கொண்டு வர வேண்டும் என்று கடுமையான உத்தரவு போடுகிறான். துரோணாச்சாரி அப்பவும் சொல்றார், நான் முயற்சி பண்றேன்டா, மறுபடியும் கர்ணன் கேலி பண்றேன், அவரால் ஆகாத காரியம் துரியோதன. அப்பதான் அந்த சஞ்சீகர்த்தர்கள் திரிகர்த்தர்கள் அரசர்கள்லாம் சொன்னாங்க, துரியோதனங்கிட்ட அர்ஜுனனும் பீமனும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றல்லவா பேசுகிறார் துரோணர். நாங்கள் அர்ஜுனனையும் பீமனையும் சண்டைக்கு அழைப்பது போல அழைத்து அடிபட்டு தோல்வி பெற்று ஓடுவது போல ஓடி பல மைல் தொலைவு தர்மர்கிட்ட இருந்து பீமனையும் அர்ஜுனனையும் பிரித்து விடுகிறோம். அதன்பிறகு வேண்டுமானால் இந்த துரோணர் தர்மரை உயிரோடவோ சிரமாகவோ சிரத்தை விட்டியோ கொண்டு வரட்டும், சரி என்று அப்படியே முடிவு எடுக்கப்பட்டது. இந்த செய்தி அங்கே தெரிந்தது பாண்டவருக்கு. பாதுகாப்பான பலம் ஏற்பாடெல்லாம் பலமான ஏற்பாட்டை கவனிக்கிறார் பகவான். அபிமன்னா, இன்று போரிலே நான் தொலைவாக போனாலும் பெரிய தகப்பனை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. சரியப்பா, பெரியப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அபிமன்னன் உறுதி கூறுகிறான். அர்ஜுனனை இந்த சஞ்சீகர்த்தர்கள் மற்ற அரசர்கள் சண்டை கழித்து தோல்வி பெற்று ஓடுவது போல ஓடி பல மைல் தொலைவி பிரித்து விடுகிறார்கள். இங்க பாண்டவர் படை புறமுது காட்டி ஓடுற அளவுக்கு துணாச்சாரி வீரம் காட்டுறார். தூதுடல் இருந்து சொல்லுகிறார்கள், தர்மராஜா நம்முடைய படை புறமுது காட்டி ஓடுகிறது, துணாச்சாரியாருடைய வீரம் முழுமையாக வெளிப்படுகிறது. அப்படியா பீமா, நீ போய் போர் செய்து வா என்று பீமனை அனுப்பியிருக்கிறார். பீமஜானம் போய் போர் செய்கிறார். ஆனா பீமனாலும் துணாச்சாரியாருக்கு அன்று ஈடுகொடுக்க முடியவில்லை. செய்தி வருகிறது தருமருக்கு, ஐயா பீமராஜாவால் சமாளிக்க முடியவில்லை, நம்முடைய படை மறுபடியும் தோல்வியை தழுகிறது. அப்படியா, போக வேண்டியவன் போனால் சரியாகும். அபிமன்னா போ,
மரத்திடை சென்று மிக பகையை கொன்னுகையந்த நஞ்சும் புயமே ஒரு கொத்தவதன் அவுடாக வெல்லுகையந்தன் அன்று துரோணனை வெந்த பெரும் தகையேகே.
அபிமன்னனானவன் துணாச்சாரியார் எதிரிலேயே போய் நின்று கொண்டு பார்க்கிறான். துரோணரே, இதுவரையிலே உங்கள் வீரம் வெளிப்பட்டது, இனிமேல் உங்கள் வீரம் என்னிடத்திலே ஒன்றும் செல்லாது என்று சவால் விட்டான். யாராவ நேற்று முளைத்த பய, வில்லெடுக்கவும் வேல் வீசவும் வாழ் வீசவும் மல்யுத்தங்களையும் போர் பயிற்சி அனைத்தும் உன் தகப்பன் அர்ஜுனனுக்கே கற்றுத்தந்த ஆசான் நான். என்னுடைய மாணவருக்கு பிள்ளையான நீ வந்து எனக்கு சவால் விடுகிறாயா? நன்றாக இருக்கிறது அப்பா, நன்றாக இருக்கிறது. உண்மை, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. என் தகப்பனுக்கே நீங்கள் தான் குருநாதர். ஆனால் என்னை வெல்ல உங்களால் ஆகாது. என்று பானத்தை எடுத்தான். சரமாரி அடித்து நொறுக்கி துணாச்சாரியாரை தோல்வி தழும்படியா செய்தான். ஓடுறார் துரோணர். நம்ம அப்பா ஓடுற மாதிரி அடிக்கிற மாவீரன் யாருன்னு அசுத்தாம வந்தாரு பாருங்க. வந்த வேகத்தில் அசுத்தாம ஓடுறார். கிருபாச்சாரி வருகிறார், தோல்வி பெற்று ஓடுகிறார். கிருதவன்மா வருகிறார், தோல்வி பெற்று ஓடுகிறார். கர்ணன் வருகிறார், தோல்வி பெற்று ஓடுகிறார். இந்த கர்ணன் ஓடுகிற பொழுதுதான் சந்தோஷமா ஓடுறாராம். இவனிடத்திலே நமக்கு இனிமேல் என்ன பெரிய பகை இருக்கிறது அப்படின்னு ஓடுறாராம். ஆனா இவனுக்கு கர்ணன் யார் என்று தெரியாதல்லவா. ஏய் கர்ணா, நில், ஒரே வினாடியிலே உன்னை அழிப்பேன். உன்னை அழிப்பதாக என் தகப்பன் சபதம் செய்திருக்கிறார். அதனாலே உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், போடா என்று ரொம்ப கேவலப்படுத்தி அனுப்புறான். கர்ணனும் தோல்வி பெற்ற பிறகு கௌரவர் படையை அபிமனிடத்திலே மாட்டிக்கொண்டு திகைக்கிறது, தோல்வியை தழுகிறது, வெற்றி பெற முடியவில்லை. துரியோதனன் பார்த்தான், மைத்துனா சைந்தவ, கொன்றை மாலை போட்டால்தான் அபிமன்னனை கொல்ல முடியும் போல் தெரிகிறது. மைத்துனா மன்னிக்க வேண்டும், இந்த கொன்றை மாலை என்னை மானபங்கம் செய்த வீமனை அழிப்பதற்காகவே காட்டிலே பல ஆண்டுகள் தவம் செய்து சிவபெருமானத்திலே வாங்கி வந்திருக்கிறேன். இந்த பொடிப்பயல் சிறுவனுக்காக அபிமனுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன். மைத்துனா, என்ன புரியாமல் பேசுகிறீர்கள்? இன்று நாமெல்லாம் உயிரோடு இருந்தால்தானே நாளை வீமனை அழிப்பதற்கு பழியாங்குவதற்கு. அபிமனனை விட்டு வைத்தால் நம்ம எல்லாரையும் இன்றையே அழிப்பான் போல் தெரிகிறது. தயவு செய்து என் பேச்சு கேளுங்கள். கொன்றை மாலை போடுங்கள், அவனை அழித்தே ஆக வேண்டும். கொன்றை மாலை போடுகிறான் சைந்தவன். வில் முனையினால வாங்கி ஆகாயத்தில் வீசி கிரிகிரிகிரிகிரி என்று ஆயிரம் பேர் அழிக்கிறானா? அந்த மாலை வருவதற்குள்ளாக மறுபடியும் மாலை வில் முனையினால பெற்று ஆகாயத்தில் வீசி ஆயிரம் ஆயிரம் பேர் அழிக்கிறான். அபிமன்னனாலே அந்த மாலையை வில்லால வாங்க முடியாதபடி திட்டம் போட்டி அந்த கொன்றை மாலையை அவன் மேலே வீசி எறிந்தார்கள். அவன் தேரி சுற்றி விழுந்தது கொன்றை மாலை. அன்று இவன் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்தினாலேதான் இந்த துரோணாச்சாரி சர்க்கரை வீகம் வகுத்திருக்கிறார். தர்மரி பிடிக்கும் பொருட்டு சர்க்கரை வீகத்தை வெல்வது மிக மிக கடினம், உடைப்பது கடினம். ஆனால் இவன் சர்க்கரம் போலே சுழன்று சுழன்று சண்டை பண்றான். அந்த நேரத்தில்தான் துரியோதனன் மகனை கூப்பிட்டு, நீ போடா கொன்றை மாலைக்குள்ள மாட்டிக்கிட்ட அபிமன்ன, இனிமேல் தப்பிப்பதற்கு வழி இல்லை. ஆனால் அர்ஜுனன் மகனை என் மகன் கொன்றான் என்று இருந்தான்தான் எனக்கு பெருமை, போடா சண்டைக்கு. நீ இவனா கூப்பிட்டு அனுப்பிட்டான். அபிமனிடத்திலே போய் இவன் மோத முயற்சிக்கிறான். கொன்றை மாலைக்குள்ளே மாட்டியிருக்கிறார் அபிமன்னன். அடே அபிமன்னா, கொன்றை மாலைக்குள்ளே மாட்டிக்கொண்டாயா? ஆகாயத்தில் தூக்கி தூக்கி வீசி ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் அழிக்கிறான் காரணத்தினால வீச முடியாதபடி மறுபடியும் போட்டு அவன் மாலைக்குள்ள மாட்டு வச்சுட்டாங்க. கொன்றை மாலை என்பது சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிற ஒரு மாலை. அந்த மாலையை சிவபூஜை செய்கிற சிவபக்தர்கள் காலால தாண்டினால் சிவபெருமானையே இறைவனையே காலால் எட்டு உதைத்த பாபத்திலே போய் சேருவார்கள். அதனால அந்த பாபகாரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. அதற்கு என்று ஒரு சிவமந்திரம் உண்டு. அந்த சிவமந்திரத்தை தெரிந்திருக்கிறவர்கள் சொல்லி அந்த மாலை எடுக்கலாம். அந்த மந்திரம் அபிமன்னனுக்கு தெரியாது, அதனால மாட்டிக்கிட்டார். இவன் இலகாரமா பேசுறான், கொன்றை மாலைக்குள்ள மாட்டிக்கிட்டாயா, இன்றைக்கு நீ அழிந்து விட போகிறாய். பார்த்தான் அபிமன்னன். ஏய் இலக்கணா, குண்டுக்குள்ளே இருந்தாலும் புலி புலிதாண்டா, நீ பூனை. நேற்று முந்திரம் உன்னை கட்டி கொண்டு போய் அவமானப்படுத்தினேன், மீட்பதற்கு ஆள் இல்லாமல் கேவலமாக கிடந்தாய். வீரம் பேசுகிறாயா நீ? இப்பொழுது சொல்லுகிறேன், நீ எனக்கு சமமானவன் அல்ல. அடே அபிமன்னா, உனக்கு எவ்வளவு கர்வம், மாட்டிக்கொண்டு கூட கர்வம் போகலை என்று மோதினான். மோதுகிற பொழுது அபிமன்யன் என்ன பண்ணினார், கொஞ்ச நேரத்திலேயே இலக்கணன் உடன் வந்தார், எத்தனை பேரையும் அழித்து இலக்கணனையும் கொன்று குவித்தார். இந்த செய்தி கிடுகிடு கிடுகிடு என்று ஓடிப்போய் துரியோதன மகாராஜாவை பார்த்து, மகாராஜா, இளவரசன் இலக்கணனை அபிமன்னன் கொன்று விட்டான் மகாராஜா என்றார்கள். இதை கேட்டு துரியோதன வேதனை அடைந்தானடா, பாவிகளா, எத்தனை எத்தனை பேர் இருந்தும் என் மகனை அநியாயமாக பறிகொடுத்து விட்டு வந்து சொல்லுகிறீர்களே என்று புலம்புகிறான். மன்னவரி மைந்தரோடி தன்னையும்
சென்று ஜயமுறை செகுத்தீரே. பின்ன யுவரசு வேண்டேன் பெருமித வாழ்வும் வேண்டேகே என் உயிரி தாரும் வேண்டேகே என்றனன் ராஜ ராஜன்
தெளிந்து எழுந்து எத்தனை ராஜாக்களையும் பார்த்து பேசுகிறான். அட பாவிகளே, என் மகனை பலி கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் மகனே போன பிறகு நான் இந்த அரசாங்கத்தை விரும்ப மாட்டேன், இந்த வாழ்க்கை விரும்ப மாட்டேன், இந்த செல்வத்தை விரும்ப மாட்டேன். விரைவிலே போய் அபிமன்னனை கொன்றேன் என்ற செய்தியோடு வாருங்கள். யாருமே என் முகத்திலே விழிக்காதீர்கள். புறப்படுங்கள், சீக்கிரம் புறப்படுங்கள் வீரர்களா நீங்கள் என்று காரி உமைந்தான் அத்தனை பேர் முகத்திலேயும். பார்த்தார் துரோணாச்சாரி, ராஜாக்களை வாங்கடா, எல்லாரும் போய் அபிமன்னனை கொல்லலாம் அல்லது அவன் கையாலேயும் மாளலாம். இவன் போடுற சாப்பாடும் போதும் இவன் பேசுற பேச்சும் போதும் என்று எல்லாருமா போய் சேர்ந்து சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். அத்தனை பேரும் பான பிரயோகம் பண்றாங்க. அபிமன்னன் ஒரு ஆள் அடிக்கிறார், கிரிகிரிகிரிகிரிகிரிகிரிகிரின்னு அடிக்கிறாரு. சில எழுந்த வரநேகர் தேர் எழுந்த வரநேகரி, தோல்வி வருமோ என்று பயத்தினாலே கர்ணன் என்ன பண்ணினார், கதையினால ஓங்கி அபிமன்னன் தேர அடித்தார் பாருங்க. அவ்வளவுதான், சாரது எங்க குதிரை எங்க தேர் எங்க ஒன்றும் கிடையாது. தனி மரமாக அபிமன்னன் நின்று விட்டான். அந்த நேரத்தில் பின்பக்கமாக இருந்து ஒரு கையை அறுத்து தள்ளுகிறார் துரோணாச்சாரி. வில்லோட போய் கை விழுந்தது. பின்பக்கமாக இருந்து அறுத்து கேவலமான வேலையை செய்தது யார் என்று திரும்பி பார்த்தான் குருநாதர் துரோணர். ஏய் துரோணா, பின்பக்கமிருந்து பான பிரயோகம் செய்யக்கூடாது என்று சொல்லித் தருகிற ஆசாரி, நீயா இந்த கேவலமான வேலை செய்கிறாய்? என்ன செய்வாய் பாவம்? காலையில இருந்து என்கிட்ட பட்ட அடி உன்னை தர்மத்தையே இருந்து தவற செய்கிறது என்று மறுபடியும் வீரத்தோடு மோதுகிறான். இருக்கின்ற ஒரு கரத்தாலே கீழே கிடந்த தேர் சக்கரத்தை எடுத்து கையில வைத்துக் கொண்டு தாய்மாமன் கிருஷ்ணன் சொல்லித்தந்த ஒரு மந்திரத்தை சொல்லி, ஓம் அரியறி முறையறின்னு மந்திரத்தை சொல்லி நான் பாருங்க, சக்கரம் சுடல்றது, ஆயிரம் ஆயிரம் தலைகள் பணங்காய தள்ளுற மாதிரி போய் விழுந்து கொண்டிருக்கிறதா, மனம் விழுங்குகிறான் துரியோதன பிள்ளையாயவள், இப்படி போர் புரிகிறாரே அண்ணா கர்ணா, வேடிக்கை பார்க்கிறீர்களே. அப்படிதான் கர்ணன் என்ன பண்ணான், கதியினால ஓங்கி அடித்து அந்த சக்கரத்தையும் பொடி பொடியாக்கினான். கையில இப்ப ஆயுதம் இல்ல, சங்கு எடுத்து அபாய சங்கு ஊதுகிறானா, அப்பா தெரிஞ்சா காப்பாத்துவார்னு அதே நேரத்தில் பகவான் சங்க ஊதி அர்ஜுனன் காதல கேட்காத பண்ணி விடுறார். அவன் கேட்கறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறார். எல்லாரையும் பார்த்து பேசுகிறான் அபிமன்னன், வீரர்களே ராஜாக்களே, மாலை நேரம் நெருங்கி விட்டது, கொன்றை மாலைக்குள்ளே மாட்டிக்கொண்டேன், அனைவருமாக சூழ்ந்து கொண்டீர்கள், இனிமேல் நான் தப்பிப்பதற்கே வழியில்லை, மரணம் எனக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது, ஆனால் கடைசி நேரத்திலே என்னுடைய வீரத்தை காட்டி சாக விரும்புகிறேன், யாராவது ஒரு ஒளிந்த வாள் கொடுங்கள். யார் கொடுப்பான்? அவன் கண்டு போடுங்கிறான், அசைஞ்சாலே உடம்பெல்லாம் வலிக்கிறது, அவன் கொடுத்தாடி. கர்ணனை பார்த்தான் அபிமன்னன், அடே கர்ணானி பெரிய வள்ளலாமே, யார் எதை காட்டாலும் எப்பொழுது காட்டாலும் வழங்குவாயாமே, அது உண்மையானால் ஒரு ஒடிந்த வாள் கொடு, பாராட்டுகிறேன் அபிமன்னா உன் வீரத்தை, இத்தனை பேருமா போர் செய்து கூட தனி ஒருவனாக இருந்து போராடுகிறாயே வாதாடுகிறாயே, சுத்த வீரனே, ஒடிந்த வாள் என்னடா, உடைவாளை தருகிறேன் பிடி, தூக்கி போட்டான். அந்த வாளை ஜகினி தடுத்து மற்றொரு கரத்தையும் அபிமன்னன் கரத்தையும் வெட்டினான். கர்ணா, கொடுப்பதற்கு எந்த இடம் என்று ஒரு கணக்கு கிடையாதா? காலையில இருந்து அவனிடத்திலே அடிபட்டு அத்தனை பேரும் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பது என்ன? ஆயுதத்தை அவன் கரத்தில் கொடுப்பதா? பைத்தியக்காரன், பேசாமல் இரு. இரண்டு கரங்களும் துண்டிக்கப்பட்டு அபிமன்னனானவன் கீழே விழுந்தி புரண்டி கடகட 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 என்று பூமி தேவி ஒரு அம்மி போலவும் அவன் உடம்பானது குழவி கல்லு போலவும் இடையிலே அகப்பட்ட உயிர்கள் ஆயிரம் ஆயிரம் பேரை அதன் பிறகு அழிக்கிறானா? ராமாயண காலத்திலே கும்பகர்ணன் ராமனாலே கரங்கள் துண்டிக்கப்பட்ட பிறகும் வாயாலே கவ்வி கவ்வி ஆயிரம் ஆயிரம் குரங்குகளை சமுத்திரத்தில் வீசி எரிந்தார் போலே இருக்கிறது இவன் போர். பார்க்கிறான் மனம் புழுங்குகிறான் துரியோதனன் மைத்துனா, இன்னுமா வேடிக்கை பார்க்கிறீர்கள்? இவன் கரங்களை இழந்த பிறகு அழித்துக் கொண்டிருக்கிறானே நம்முடைய வீரர்களை. அப்போதுதான் இந்த சிவ கதாயத்தினாலே பின்பக்கமாக இருந்து ஓங்கி அடிக்கிறான் சைந்தவன். தலைவேர் உடல் வேறாக துண்டிக்கப்பட்டு மாள்கிறார் வீர அபிமன்னன். அந்த உடம்போடு தலையை சேர்த்து கரங்களை சேர்த்து பலகை மேல வைத்து வெள்ளை ஆடை போர்த்தி கொண்டு போய் தர்மராஜா எதிரிலே வைத்து, தர்மராஜா நம்முடைய இளவரசர் அபிமன்னனை அதர்ம போராலே கௌரவர்கள் கொன்று விட்டார்கள். தர்மராஜா கேட்ட தர்மராஜா மனம் நொந்து போனார். மகனே அபிமன்னா மகனே, பிறந்த தினம் முதலாக
பெற்றெடுத்த விடலையிலும் தீடும் தேசோகோ சிறந்த என்றுரை கொண்டே செவ்வரை வென்றுரகாலே சிந்தித்தேனே. மறந்தரையோ எங்களையும் மறையினால் வளைப்புண்டிகி மறுவார் போயில் இறந்தரையோ என் கண்ணே என் உயிரே அபிமாயுந்து என் செய்தாயே. ஏகே
குடும்பங்களுக்குமே ஒரு பிள்ளையாக சிறப்பு செல்வனாக விளங்கின அருமை புதல்வனே பிரகாசமுடையவனே அபிமன்னனே, உன் தகப்பன் அர்ஜுனன் வந்து என் மகனை ஏனன்னா நீங்கள் காப்பாற்றவில்லை என்று காட்டால் நான் என்னடா சொல்வேன்? இந்த ராஜ்யம் வென்ற பிறகு போரிலே வெற்றடைந்த பிறகு உனக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினே. வாழ வேண்டிய செல்வனே மாண்டாயடா மகனே. தர்மராஜா இப்படி வேதனையா வருந்தி அழுகிறார். அங்க போர்க்களத்திலே பகவான் பார்த்தார், அர்ஜுனா ஆயுதங்களை எல்லாம் கொடு அர்ஜுனா, சண்டைதான் முடிஞ்சு போச்சுன்னு ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி அவரு உட்கார்ந்து தேர் ஓட்டுற இடத்துக்கு கீழே ஒரு அறை போல இருக்கிறது போட்டு பூட்டிட்டாராம். தேவேந்திரன் கிட்ட ரகசியமா பகவான் பேசிட்டார். அர்ஜுனுக்கே தெரியாதப்பா, அபிமன்னன் இறந்துட்டான், இந்த செய்தி அர்ஜுனன் தாங்க மாட்டான். அவனை காப்பாத்துறோம்னா ஒரே வழி, நாங்க தேர்ல வர்ற வழியில நெருப்பு வளர்த்தி சாக போற மாதிரி வயசான பிராமண வடிவத்துல நீ நடி, நான் காப்பாத்து வருவான். என் மகன் சண்டையில செத்துட்டான் சாகரன்னு சொல்லு. அவன் தடுத்தான்னா உன் மகன் அபிமன்னன் இருந்தால் சாக மாட்டியான்னு கேளு. சத்தியம் செய்து கொடுத்தான்னா வாங்கிக்கோ. இது தவிர உன் மகனை காப்பாத்த வேற வழி இல்லைன்ட்டு வருகிற தேர் வழிகிற வழியிலே தெய்வேந்திரன் பிராமண வடிவத்துல சாகரன் மாதிரி நடிக்கிறான். அர்ஜுனன் பார்த்துட்டு சுவாமி தேர் நிறுத்தங்க, யாரோ பிராமண பிரிவு நெருப்புல விழ போறாரு, காப்பாத்தணும். வழியில எத்தனையே பேர் என்னென்னமோ ஆபத்தில் இருப்பா, எல்லாரும் காப்பாற்ற முடியுமா? நீ பேசாம வா. இல்லை கிருஷ்ணா, கொஞ்சம் நிறுத்துங்கள். அர்ஜுனா ஓடி போய், பிராமணரே பெரியவரே நில்லுங்கள், ஏன் சாக போகிறீர்கள்?
விடுங்கள் ஐயா, என்னை விடுங்கள் ஐயா. போர்க்களத்திற்கு சென்ற என் அருமை புதல்வன் வீடு திரும்பவில்லை, அவனை பிரிந்து வாழேன் ஐயா.
ஐயா என்ன இது வேடிக்கை? மகன் இறந்தால் தகப்பன் கூடவே சாக வேண்டுமா? என் மகனும் தான் இன்று போர் புரிகிறான், அவர் இறந்தால் நான் கூடவே இறந்து விடுவேனா? என்ன பைத்தியக்காரத்தனம், பேசாம வாங்க. பேசுவதற்கு உபதேசிப்பதற்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் மகன் இறந்தால் உங்களுக்கு தெரியும். உங்கள் மகன் அபிமன்னன் இறந்தால் நீங்கள் சாக மாட்டீர்களா? சாக மாட்டேன். சத்தியமாக சத்தியமாக. அப்படியானால் நானும் சாகலன்னு விடை பெற்றுட்டாராம். அர்ஜுனன் தேர்ல வந்து மீண்டு அமருகிற பொழுது பகவான் கண் கலங்கினார். என்ன சுவாமி, நீங்கள் கண் கலங்கி பார்த்ததில்லையே, ஏன் கண் கலங்குகிறீர்கள்?
பெரிய நஷ்டம் எனக்கு ஏற்பட்டு விட்டது அர்ஜுனா. உங்களுக்கு நஷ்டமா? ஆமா, என் தங்கை மகன் ஒரே மகனை அதர்ம போரால் அழித்து விட்டார்கள் கௌரவர்கள். தங்கை மகனா? யார் அது? அக்பிமன்னா ஆற்று அட்டாக் வந்துருமா அர்ஜுன், அதனால சுற்றி வளைச்சி சொல்றாராம் பகவான். எனக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை சுபத்திரை, அவளுக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை அபிமன்னல். அந்த அபிமன்னனைத்தான் கொன்று விட்டார்கள் அர்ஜுனா. கிருஷ்ணா என்ன சொல்லுகிறீர்கள்? அங்கிருந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டு மூச்சாயிட்டான். தீர்த்தத்தை தெளித்து அவனை மூச்சை தெளிவு செய்தார். எழுந்த பிறகு பகவானையே பிடித்து தள்ளிட்டு கட 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 கடன்னு உருண்டபடியே வந்து அந்த உடம்பை கடத்தி வைத்திருக்கிற இடத்துல எழுந்து நிற்கிறார் அர்ஜுனர். எல்லாரும் வழிவிட்டு இருக்கிறார்கள். உயிரோட இருந்து படுத்துக்கொண்டு பார்ப்பது போலவே இருக்கிறதாம் அர்ஜுனன் கண்களுக்கு. வாங்கப்பா, சண்டை முடிஞ்சுட்டுதா? யார் யார் என்று கொன்றீர்கள், வென்றீர்கள் என்று கேட்கிற மாதிரி அந்த காட்சி தெரிகிறதாம்.
கண்டுயில் உணர்த்தி என்னை அதிரவர் கோலம் கொள்வான், அறிவுறுத்து உரைக்க வல்ல முதிரவர் முறுக்கி மீண்டேன் இத்தனை போதும் உன்போகோல் எதிரிவர காண்கிறேன் இங்கு இல்லையோ என் செய்தாயோ
தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து என்னை எழுப்பி அப்பா இன்னுமா உறக்கம் எழுந்திருங்கள், 13 ஆண்டு கால வனவாச வாழ்க்கை வாழ்ந்து வந்த பிறகும் நாடு கொடுக்க மறுக்கிறார்கள் கௌரவர்கள், உறக்கமா உங்களுக்கு? எழுந்திருங்கள் அப்பா, நீராடுங்கள், பட்டாடி உடுத்துங்கள், ஆரோக்கியர கடக்க கங்கண மதானி பதக்க வாகு வளையங்களை எல்லாம் உடுத்துங்கள், வீர வாழை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தினந்தோறும் என்னை போருக்கு அனுப்பினான். திரும்பி வருகிற பொழுது வேகமாக ஓடி வந்து அப்பா யார் யாரை அழித்தீர்கள் என்றெல்லாம் தினம் தினம் கேட்பாயே மகனே, அதுபோல் இன்று நீ ஓடி வருவாய் என்று எதிர்பார்த்தனே என் அருமை செல்வனே, வராமல் ஏனடா இப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாய் அபிமன்னா? மகனே என் செல்வமே அபிமன்னா, பேசுற அபிமன்னா, எழுந்திருடா என் செல்வமே. தேவேந்திரனுக்கு உதவி செய்வதற்காக 33 கோடி தேவர்களாலும் வெல்ல முடியாமல் இருந்த 3 கோடி 60,000 பேர் நிபாதக வச்ச காலகேயரை எல்லாம் என்று நான் தேவர்களுக்கே உதவி செய்தேன். என் அருமை புதல்வனை கையொருவன் தலை ஒருவனும் அறுத்து அழித்து அதர்ம போராளியே கொண்டிருக்கிறார்கள், என் மகனை காப்பாற்றாமல் போனேனே அண்ணா. தர்மண்ணா, உங்களை காப்பாற்றும்படித்தானே என் மகனை காவல் வைத்தேன். என் மகன் உங்களை காப்பாற்றிருக்கிறான், ஏனென்னா என் மகனை நீங்கள் காப்பாற்ற மறுத்து விட்டீர்கள். எவன் பெற்ற மகனோ சாகட்டும் என்று வேடிக்கை பார்த்து விட்டீர்களா? ஏய் தடிப்பயிலே வீமசேனா, கதாயுதத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு எந்த நேரமும் சுற்றி சுற்றி வருவாயடா போர்க்களத்திலே. என் மகனை இருக்கிற பொழுது அழிக்கிற பொழுது எங்கே கடா சென்று விட்டாய்? நான் ஒருவன் இருந்திருந்தால் என் மகனை இப்படி அழிக்க விட்டிருப்பேனா? கௌரவர் படைகளை வீசி சமுத்திரத்தில் இருந்திருப்பேனே.
வளைத்தலில் நிமிராவண்ணம் வாளியால் மாவும் தேவோ துளைக்கும் காலாளாக துரோணனை துறந்த வீராக, துரோணனை துறந்த வீராக, இழைத்தவன் சமரில் நொந்து தனஞ்சயன் சிறுவன் மேரி இழைத்ததன்றி இந்திராணி இன்னமுது ஊட்டினாளோ.
போர் செய்து போர் செய்து பேரப்பிள்ளை சோர்ந்தான் என்று அமிர்தம் ஊற்றுவதற்காக என் தாய் இந்திராணி அழைத்தாள் என்று சென்றாயோ மகனே. அபாய சங்கை ஊத இருப்பாயானால் நான் வந்து காப்பாற்றிருப்பானே அபிமன்னா. அபாய சங்கை ஏடா ஊதவில்லை. பிறகு யோசித்தார் அர்ஜுனன், என் மகன் என்ன அறிவில்லாதவனா, அபாய சங்கு ஊதி இருப்பான். இந்த கண்ணன் தான் அந்த நேரத்தில் சங்க ஊதி கெடுத்துட்டார். எங்க இருக்கிறான் அந்த கிருஷ்ண? ஏ கிருஷ்ணா, அங்க எங்க இருக்கிறார் பகவான்? திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டார். ரொம்ப கோபமா இருக்கிறான், நம்மள ஆளையே ஊழ்ச்சி கட்டுவான்னு மறைஞ்சிட்டாரான். தம்பி சகாதேவா, இனிமேல் என் மகனை பிரிந்து வாழேனடா, மூட்டடா நெருப்பையின் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறேன். உடனே பகவான் ரகசியமா பேசிட்டார் இந்திரங்கிட்ட, அர்ஜுன சாக போறான் வந்து தடு. அந்த பிராமண பெரியவர் ஓடி வருகிறார், அர்ஜுனா அர்ஜுனா நெருப்புல விழாத, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, என் மகன் இருந்துட்டு சாக போனேன் தடுத்துட்டே, உன் மகன் இருந்த உடனே சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப சாக போறியே. அப்பவும் அர்ஜுன சந்தேகம் வருகிறது. பல மைல் தொலைவிலே பார்த்த இந்த பிராமணருக்கு நான் ஜாக்கிரதை எப்படி தெரியும், எப்படி தடுக்கிறார், எல்லாம் இந்த கிருஷ்ணன் வேலும் திருமணம், அப்பவும் கிருஷ்ணர் இல்ல. கொஞ்ச நேரம் மறைமுகமா இருக்கிறார ஆண்டவர், அவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் அர்ஜுன். அப்பொழுதுதான் அர்ஜுன ஒரு சபதம் செய்கிறார், பிராமண பெரியவரே, உங்களுக்கு சத்தியம் செய்து தந்த காரணத்தால் இன்று நான் சாகவில்லை, ஆனால் நாளை 14 நாள் போரிலே மாலைக்குள்ளாக என் மகனை கொன்ற சைந்தவனை அழிக்கவில்லையானால் இதே நெருப்பை வளர்த்தி என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். வேதத்தின் மேல் சத்தியம். நல்ல தகப்பன் பேச்சை எதிர்த்து பேசுகிற பிள்ளை சென்று விழுகின்ற நரகத்திலே வீழ்வேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்கிறார். தீர்ப்பு சொல்லுகிற பொழுது ஒருதலை பட்சமாக தீர்ப்பு சொல்லுகிறார்களே, அந்த பாவிகள் விழும் நரகத்திலே வீழ்வேன். தஞ்சமடைந்தவரை காட்டி கொடுக்கிறானே பாவிகள், அவர்கள் போய் விழுகின்ற நரகத்திலே வீழ்வேன். இப்படி பல சபதங்களை அர்ஜுன பெருமாள் செய்து நாளை மாலைக்குள்ளாக சைந்தவனை அழிக்கவில்லையானால் இதே நெருப்பிலே வீழ்வேன் என்று கடுமையான சபதத்தை மேற்கொண்டார். நடுங்கினார் தர்மராஜா.
சேயன்மதரை கொண்டு அமர் செய்தோ மாயமுன்னடத்து வயவாகை புரை தாயரி பசி கண்டு நரி தன் பசி தனிக்கூ நாயனைய புல்லரி உரு நரகில் உருவேனே நாயனைய புல்லரு உரு நரகில் உருவேனே.
இந்த பாட்டுல என்ன பொருள்னா, வீட்டிலே வயதான தாய் பசியோடு இருக்கிற பொழுது தாய கூட கவனிக்காம தான் மட்டுமே வைத்து நெருப்பு கொள்ளுகிறானே, அந்த பாவிகள் போல் இருக்கின்ற நரகத்திலே வீழ்வேன். தாயை தகப்பனை எந்த அளவுக்கு கவனிக்க வேண்டும், அவர்கள் பசித்திருக்கிற பொழுது சாப்பிட்டால் நரகம் கிடைக்கும் என்று மகாபாரதம் பேசுகிறது. அதிக வேதனை அடைந்த அர்ஜுனனை ஆறுதல் சொன்னார் வேதவியாசர், அப்பா சண்டையிலே இழப்புகள் சகஜம், நீ ஆறுதல் அடைவாய் என்று வியாசர் ஆறுதல் சொல்லி சென்றார்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.